من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العلي العظيم சங்கையான சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு செஞ்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு கிருபை அருள், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுடைய தீனுடைய காரியங்களில் ஈடுபடக்கூடிய, தீனுடைய மஜ்மாக்களில் பங்கு பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு தந்திருக்கிறான். நாங்க கலந்து கொள்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும், நாங்க பண்புபற்றுகின்ற தீனுடைய ஒவ்வொரு அமைப்பும் எங்கள வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. எங்களுடைய ஒவ்வொரு அமர்வும் எங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், எங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். வெறுமனே வந்தோம், அமர்ந்தோம், பயானை கேட்டோம், துவாவுக்கு ஆமீன் சொன்னோம், அதுக்கு பின்னால கூடி கலையிறதல்ல எங்களோட மஜ்மாக்களுடைய நோக்கம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களை பற்றி பெருமை பாராட்டி பேசியிருக்கிறான். அல்லாஹு தஆலா எங்களை கண்ணியப்படுத்தி பேசியிருக்கிறான். இப்படியான கூட்டங்களில் அமர்கிறவர்களை, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய நாள் எங்களை விட ஒரு சிறந்த ஒரு சமூகம் இந்த ஊரில் வேறு எங்கேயும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹு தஆலா எங்களை பத்தி பஷாரத் சொல்லி இருக்கிறான், நன்மாராயம் சொல்லி இருக்கிறான். ஃபபஷிரில் இபாத், நபியே என்னுடைய அடியார்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், நல்ல விடயங்களை கேட்கிறார்கள், செவிமடுக்கிறார்கள். அதை நல்ல முறையில் பின்பற்றுகிறார்கள், கேட்கின்றதை வாழ்க்கையில் கொண்டு வருகிறார்கள். எதை நாங்கள் செவிமடுக்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறார்கள். இப்படிப்பட்ட அடியார்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். என்ன நன்மாராயம்? அல்லாஹு தஆலா ரெண்டு விடயத்தை சொல்லுகின்றான், ரெண்டு விதமான நன்மாராயம் சொல்லுகின்றான். முதலாவது நன்மாராயம், நபியே நீங்க சொல்லுங்க, அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள், அவர்கள்தான் நேரான பாதையில் இருப்பவர்கள். இரண்டாவது நன்மாராயம், உலாய்க்கும் உலுல் அல்பாப், உலகத்தில் அவர்கள்தான் அறிவாளிகள், புத்திசாலிகள் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய திருமறையில் எங்களுக்கு நன்மாராயம் சொல்லியிருக்கிறான். எனவே நாங்கள் கலந்து கொள்கிற ஒவ்வொரு அமர்வும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எங்களோட வாழ்க்கையினுடைய நோக்கத்தை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். நாங்கள் எந்த நோக்கத்துக்காக உலகத்துக்கு வந்தோமோ, உலகத்துக்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டோமோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மஜ்லிஸுகளாக எங்களோட மஜ்லிஸுகள் மாற வேண்டும். அப்படியான ஒரு நல்ல நீயத்தோடு, நல்ல எண்ணத்தோடு நாங்கள் கலந்து கொள்வோமாக இருந்தால், சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவான். எங்களோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உண்டாக்குவான். அப்படி இல்லை என்றால், எங்களோட நோக்கம் பிழைத்து விடும் என்றால், எங்களுடைய எண்ணம் பிழைத்து விடும் என்றால், நாங்கள் செய்வது சரியாக இருந்தாலும், நாங்கள் செய்வது நல்ல காரியமாக இருந்தாலும், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அதனுடைய கூலியை தருவதற்கு மறுத்து விடுகிறான். ஹதீஸினுடைய எல்லா கிதாபுகளை தொடர்ந்து பார்த்தாலும் முதலாவது இருக்கிறது இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தது. எண்ணத்தை வைத்துத்தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வாழ்க்கையில் செய்யக்கூடிய அமல்களுக்கு கூலி கொடுக்கிறான் என்ற ஹதீஸ். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீப் உட்பட அனைத்து ஹதீஸ் கிதாபுகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு ஹதீஸ் கிதாபை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அதுல முதன் முதலாவதாக இந்த ஹதீஸ பார்க்கலாம். இந்த ஹதீசுடைய ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த ஹதீசுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. என்ன வரலாறு? ஹஜ்ரத் உம்மு கைஸ் ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய அந்த காலத்தில், மக்காவினுடைய காலத்தில், அந்த பெண்மணிக்கு ஒரு திருமணம் பேசப்பட்டுச்சு. ஒரு சஹாபிய திருமணம் பேசப்பட்டுச்சு. அந்த சஹாபியா ரெண்டு பேரும் சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு போகும் பொழுது, மதீனாவுக்கு போகும் பொழுது, இந்த உம்மு கைஸ் ரழியல்லாஹு அன்ஹா மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போயிட்டாங்க. இவங்களுக்கு திருமணம் பேசின அந்த சஹாபி, அவர் மதீனாவுக்கு கட்டாயம் ஹிஜ்ரத்து போக வேண்டியவர், போறதுக்குரிய சகல தயாரிப்புகளும் செஞ்சிருந்தார். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போக கிடைக்கல. நபி அவங்களோட ஹிஜ்ரத்து போக கிடைக்கல. கொஞ்ச காலத்துக்கு பின்னால அவர் மதீனாவுக்கு போறதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சார். சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த சஹாபி மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போறது நிச்சயம், அவர் போறதுக்கு முடிவு செஞ்சிட்டாரு. ஆனால் போற நேரம் அவருடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு, எனக்கு திருமணம் பேசப்பட்ட மனைவி, ஒப்பந்தம் செய்யப்பட்ட மனைவி உம்மு கைஸ் மதீனாவில் இருக்கிறாங்க, நான் ஹிஜ்ரத்து போனால் உம்மு கைஸ் ரழியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடித்துக் கொள்ளலாம். இது எந்த விதமான தப்பெண்ணமும் கிடையாது. அவர்களுக்கு என்று முடிவு செய்யப்பட்ட பெண்மணி, அவங்க ஏற்கனவே நிக்காஹ் ஒப்பந்தம் நடத்தப்பட்ட பெண்மணி, அக்கது செய்வது மாத்திரம்தான் இருந்தது. அவங்க போய் போனால் அந்த பெண்மணி இவர்களுக்கு தான், போனது ஹிஜ்ரத்துல. ஆனால் போற நேரம் அவங்களோட உள்ளத்துல வந்துச்சு, நான் போயிட்டு எனக்கு பேசப்பட்ட அந்த மனைவியையும் திருமணம் முடித்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. இவங்க மதீனாவுக்கு வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ சொல்லி பயான் செஞ்சாங்க. இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தவை. இன்னமல் குல்லி இம்மானவா, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறுதான் கூலி கொடுக்கப்படுகிறான். சொல்லிவிட்டு சொன்னார்கள்,
ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா அல்லாஹி வ ரசூலிஹி, யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி மட்டும் இருக்குமோ, ஃபஹிஜ்ரத்துஹு இலா அல்லாஹி வ ரசூலிஹி, அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி அமையும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இம்ராஅத்தின் யன்கிஹுஹா, அல்லது யாருடைய நியத் துனியாவை அடைய வேண்டும் என்ற நீயத்தில் ஹிஜ்ரத் வந்தாரோ, அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் ஹிஜ்ரத் வந்தாரோ, ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலை, அவர் எதற்காக வேண்டி நீயத்து வைத்து ஹிஜ்ரத் வந்தாரோ அவருக்கு அதற்குரிய கூலிதான் கிடைக்கும் என்ற ஹதீஸை நபி அவங்க பயான் செஞ்சாங்க. சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த சஹாபிக்கு கியாமத்து நாள் வரைக்கும் பெயர், அந்த சஹாபிக்கு கியாமத்து நாள் வரைக்கும் பெயர் முஹாஜிருலி உம்மி கைஸ், உம்மு கைஸ் என்ற பெண்மணிக்காக வேண்டி ஹிஜ்ரத்து போனவர். கியாமத்து நாள் வரைக்கும் அவருக்கு அதுதான் பெயர், உம்மு கைஸ் என்ற பெண்ணுக்காக வேண்டி அல்லாஹ்வின் பாதையில போனவர். சகோதரிகளே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவருக்கு ஆகமான நீயத், ஹலாலான நீயத், கூடுமான நீயத், அவர் வச்ச நீயத்தில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அவருடைய நோக்கம் அந்த பெண்மணியை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை வந்ததுக்காக வேண்டி கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவருக்கு பெயர் முஹாஜிருலி உம்மி கைஸ். எனவே எங்களுடைய நீயத்துகள் வாராந்த தாலிமுக்குத்தான் வருகிறோம், நாங்கள் வாரது வாராந்த தாலிமுக்குத்தான் வரக்கூடிய நேரத்தில் எங்களோட நீயத் சீராக இருக்கணும், எண்ணம் சீராக இருக்கணும். ஏன் நான் தாலிமுக்கு போகிறேன், வாராந்த தாலிமினுடைய நோக்கம் என்ன, இதற்கு நான் செல்வதனுடைய அடிப்படை என்ன, இது ஏன் ஆரம்பிக்கப்பட்டது வாராந்த தாலிம் என்றது. சகோதரிகளே, மற்ற அமைப்புகளை போன்று எங்களுடைய தப்லீக் ஜமாத்தினுடைய அமைப்பு இருக்குது, நாங்கள் நினைச்ச மாதிரி ஒன்றை ஆரம்பிக்கவும் இயலாது, ஒன்றை விடவும் இயலாது. பல தரப்பட்ட மசூராக்கள், பல வகையான அபிப்பிராயங்கள், பல டில்லி மசூரா வரைக்கும் போய்தான் எங்களுக்கு வாராந்த தாலீம் முடிவு செய்யப்படுது. அங்கு கிடைக்கிற அந்த மசூராவின் பிரகாரம் தான் எங்களுக்கு வாராந்த தாலீம் ஆரம்பிக்கிறதுக்கு மசூரா கிடைக்குது. எனவே நான் எதற்காக வேண்டி இதுக்கு போகிறேன் என்ற சிறந்த ஒரு எண்ணம் முதலாவது எங்கட உள்ளத்துல வரணும், முதலாவது எங்கட உள்ளத்துல வரணும். சகோதரிகளே, எனவே நாங்கள் எங்கட எண்ணங்களை சீராக்குவோம். நாங்க வாரது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவினுடைய கட்டளைகளை, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளை படிப்பதற்காக வேண்டி, இரண்டாவது அதை தன்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி. வாராந்த தாலீம் இலங்கையில மாத்திரமல்ல, மஸ்ஜிது நபவியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க ஏற்பாடு செஞ்சது. பெண்கள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு கிழமையில ஒரு நாளை ஒதுக்கி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தீனுடைய விடயங்களை படிச்சுட்டாங்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு ஹராம் ரழியல்லாஹு அன்ஹா என்று நினைக்கிறேன், அவங்கள வீட்டில் ஏற்பாடு செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு வாரமும் அந்த வீட்டுக்கு சென்று அந்த பெண்களுக்கு தீனுடைய காரியங்களை படிச்சு கொடுத்திருக்கிறாங்க. இதனுடைய அடிப்படைதான் சகோதரிகளே எங்களுடைய வாராந்த தாலீம். எனவே நாங்கள் வாரது அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளைகளை, தீனுடைய விளக்கங்களை, மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை விளங்கிக் கொள்வதற்காக, இரண்டாவது அதை உரிய முறையில் அமல் செய்வதற்காக வேண்டி. நாங்கள் எல்லாரும் எங்களுடைய நீயத்துகளை சீராக்குவோம், இதுக்காக வேண்டித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நீயத்தோடு வருவோம் என்றால் சொல்லப்படுகிற விடயத்தில் எங்களோட கவனம் செலுத்தப்படும், சொல்லப்படுகிற விடயத்தில் என்னோட குடும்பம் எந்த திசையின் பக்கம் திரும்ப வேண்டும், என்னோட வாழ்க்கை எந்த திசையின் பக்கம் திரும்ப வேண்டும், என்னோட வாழ்க்கையினுடைய அடிப்படை எப்படி அமைய வேண்டும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொண்டு எங்களோட வாழ்க்கையை திருப்போனோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய நீயத்துகளை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் இருக்குது. வாழ்க்கையுடைய நோக்கம் உலகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொருந்திக் கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குடும்பமாக ஒரு பெண்ணாக நாம் எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஈமான் கொண்ட ஒரு பெண்ணுக்கு உதாரணம் சொல்லுகிறான். ஈமான் கொண்ட ஒரு பெண்ணுக்கு உதாரணம் சொல்லுகிறான். யாருடைய மனைவியை தெரியுமா அல்லாஹ் உதாரணப்படுத்துகிறான்? அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஈமான் கொண்ட ஒரு பெண்மணிக்கு உதாரணம் கூறுகிறான். அது ஃபிர்அவுனுடைய மனைவி. ஃபிர்அவுன் இப்படிப்பட்டவர். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? குர்ஆன் அவரை பற்றி எத்தனை எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது? குர்ஆன் அவருக்குரிய தண்டனைகள் எத்தனை ஆயிரம் தடவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது? இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு ஈமானுடைய பெண்ணை பற்றி பேசியிருக்கிறான். அது ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா ரழியல்லாஹு அன்ஹா. இவர்கள் ஃபிர்அவுனோடு தங்க கட்டில படுத்துறங்கியவள். தங்க கட்டிலில் உறங்கிய மாது ஆசியா ரழியல்லாஹு அன்ஹா தங்க தட்டில சாப்பிட்டவங்க, தங்க கிண்ணங்கள்ல குடிச்சு பானங்கள் பருகி பழகினவங்க, தங்க ஆபரணங்கள்ல மூழ்கி முழுங்கினவங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் அரசன் ஃபிர்அவுன் இவனுடைய மனைவி. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஈமான் என்பதை நாங்கள் எடுத்துவிட்டால் அவர் நாட்டு மன்னராக இருக்கலாம், நாட்டு ஜனாதிபதியாக இருக்கலாம், நாட்டில் மிகப்பெரிய மோசமான மனிதனாக உலகத்திலே வாழலாம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவிடத்தில் ஈமானுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்குது. ஈமானுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இருக்கிறது. அந்த ஈமானை பற்றி அல்லாஹ் ஃபிர்அவுனுடைய மனைவியை சொல்லி இருக்கிறான். ஃபிர்அவுனுடைய மனைவியை சொல்லி இருக்கிறான். ஈமான்தாரிக்கு உதாரணம், நீங்க ஃபிர்அவுனுடைய மனைவியை பாருங்க. ஃபிர்அவுன் எப்படிப்பட்டவன் என்றால், ஃபிர்அவுனுடைய வீட்டுக்கு முன்னால நாலு கம்பங்கள் நாட்டப்பட்டிருந்தது. நாலு கம்பங்கள், அந்த நாலு கம்பங்கள்லையும் ஃபிர்அவுனுக்கு யாராவது மாறு செய்து விட்டால் அந்த நாலு கம்பத்திலையும் ரெண்டு கைகளையும் ரெண்டு கம்பத்தில், ரெண்டு கால்களையும் மற்ற ரெண்டு கம்பத்தில் கட்டி கருவாடு மாதிரி காயிற வரைக்கும் அப்படி விட்டு விடுவான் உயிரோடு. இவன் தான் ஃபிர்அவுன். அல்லாஹ் இத குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் சொல்றான் அவன் வீட்டுக்கு முன்னால நாலு கம்புகள் நாட்டி இருப்பான், கம்பங்கள். ஆசியா ரழியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் சகோதரிகளே, அவருக்கும் அந்த ஃபிர்அவுன் அதைத்தான் செஞ்சான். ரெண்டு கைகளையும் ரெண்டு கம்பங்கள்ல கட்டி, ரெண்டு கால்களையும் ரெண்டு கம்பங்கள்ல கட்டி கருவாடு போல ஹதரத் ஆசியா ரழியல்லாஹு அன்ஹாவை காய போட்டான். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி ஒரு துஆ கேட்டாங்க, ரப்பி பினிலி இந்தக பைதம் ஃபில் ஜன்னா. முதலாவது சொன்னாங்க, யா அல்லாஹ், நான் இந்த ஃபிர்அவுனுடைய அரச மாளிகையில இருந்து வெளியில வந்திருக்கிறேன், ஃபிர்அவுனுடைய இன்பங்கள்ல இருந்து நான் உன்னை துறந்துட்டு வந்திருக்கிறேன், அவை எல்லாத்தையும் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன், அதனால எனக்கு நீ சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்ட வேண்டும், உலகத்தில் அல்ல சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை கட்ட வேண்டும். வனஜினி ஃபிர்அவுனுடைய அதாபிலிருந்து என்னை நீ பாதுகாக்கணும், வனஜினி மினல் கௌமி லாலிமீன், அநியாயக்காரர்களுடைய அநியாயத்திலிருந்து என்னை நீ பாதுகாக்கணும் என்று இந்த மூன்று துஆவையும் செய்தார்கள். இந்த துஆவை கேட்ட ஃபிரௌன் ஒரு பெரிய கல்லொன்றை எடுத்துட்டு வந்து அந்த ஆசியா ரதியல்லாஹு அன்ஹாட தலையில போட்டான். அந்த கல்லு தலையில விழும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை காட்டினான், அவர்களுக்கு கட்டிய மாளிகையை அல்லாஹ் காட்டினான். காட்டியவாறு அந்த கல் தலையில விழுகிறதுக்கு முன்னால அல்லாஹ் அந்த பெண்மணியினுடைய உயிரை வாங்கிட்டான். ஈமானுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி, அல்லாஹ்வினுடைய நம்பிக்கைக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி. சகோதரிகளே, இதற்கு மாற்றமாக நிராகரித்த பெண்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்து கொண்ட பெண்களுக்கு அல்லாஹ் யார உதாரணப்படுத்துறான் தெரியுமா? சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன். அவனுக்கு ஏலும் ஒரு நபியுடைய மனைவியை வழி தவற செய்யலாம், ஒரு கொடுங்கோல் நரகவாதியினுடைய மனைவியை நேர்வழியில் அல்லாஹுக்கு செலுத்தலு. அல்லாஹ் மோசமான ரெண்டு மனைவிமாருக்கு குர்ஆன்ல உதாரணம் சொல்கிறான். லரபல்லாஹு மசலன் لِلَّذِينَ كَفَرُوا اِمْرَأَةَ نُوحٍ وَامْرَأَةَ لُوطٍ. மோசமான ரெண்டு பெண்களுக்கு, மோசமான ரெண்டு மனைவிமாருக்கு அல்லாஹ் உதாரணப்படுத்துகிறான். ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, இரண்டாவது ஹதரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி. ஒரு நபியினுடைய மனைவியை அல்லாஹ் உதாரணப்படுத்துகிறான். நிராகரித்தவர்களுக்கு உதாரணம் ரெண்டு மிக சிறந்த நபிமார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், எங்களுடைய நல்லடியார்களில், எங்களுடைய நல்லடியார்களில் ரெண்டு நல்லடியார்கள் ஹஜரத் நூஹும் ஹஜரத் லூத்தும், இவர்களுக்கு கீழால இவர்களுடைய மனைவியாக இந்த பெண்மணிகள் ரெண்டு பேரும் இருந்தாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அங்கு ஃபிரௌன் மிக மோசமான மனிதன், அவனுக்கு பின்னால் இருந்த பெண்மணியை அல்லாஹ் ஈமானுடைய பிரகாசத்தை சொர்க்கத்தில் வீடு கட்டி அல்லாஹ் அவர்களுடைய கண்களுக்கு உலகத்தில் காட்டினான். நபியினுடைய மனைவி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, உலகத்தினுடைய முதலாவது ரசூல், இன்னா அர்ஸல்னா நூஹன் இலா கௌமி, நாங்கள் நூஹை அவருடைய கௌங்களுக்கு ரசூலாக அனுப்பினோம். உலகத்தில் வந்த முதலாவது ரசூல், முதலாவது நபி ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியை அல்லாஹ் சொல்லுகிறான், கானதா தஹ்த அபதைனி மின் இபாதினா ஸாலிஹைன் ஃபகானதாஹுமா ஃபலம் யுக்னியா அன்ஹுமா. அவர்கள் ரெண்டு பேரும் ஹியானத்து செய்தார்கள், எங்களுடைய தூதர்களுக்கு மாறு செய்தார்கள். மாப்பிள கணவன் நபியாக இருக்கிறார், மாப்பிள நபி, ஆனால் மனைவி அந்த நபி சொல்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை, மனைவி நபி சொல்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. சகோதரிகளே, கணவனுக்கு வழிபடுங்க, கணவனுக்கு இத்தாச்சுங்க, கணவன் இருந்தா இருங்க, எலும்புண்டா எலும்புங்க. இதற்கு மாற்றமாக பேசினால் அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கிடுவான், அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கிடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு பெண்ணுக்கு நான் உலகத்தில் மனிதன் ஒரு ஆளுக்கு சஜதா செய்வதற்கு அனுமதி கொடுக்கிறதாக இருந்தால், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சஜதா செய்யும்படி சொல்லியிருப்பேன். அந்த அளவுக்கு கணவன் ஒரு பெண்ணிடத்தில் மதிக்கப்படக்கூடியவன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது இது. அதனால கணவனுக்கு இத்தாத்து செஞ்சு பழகுவோம், கணவன்மாருக்கு வழிபட்டு பழகுவோம். கணவன்மாருடைய சந்தோஷம் திருப்தி தான் எங்களுடைய திருப்தியாக அமையணும். உலமாக்கள் எழுதுகிறாங்க, கணவனுடைய அனுமதி இல்லாம ஒரு சுன்னத்தான நோன்பு கூட ஒரு பெண்மணிக்கு பிடிக்க முடியாதன்ற அந்த அளவுக்கு அல்லாஹ் கணவனுக்கு பொறுமதி கொடுத்திருக்கிறான், கணவனுக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறான். இதுவரைக்கும் கணவர் தீனுக்கு மாற்றமான வார்த்தைகள் சொல்லாமல் இருப்பாரோ, எதுவரைக்கும் கணவர் அல்லாஹுடைய ரசூலுடைய தீனுக்கு மாற்றமான வார்த்தைகள் சொல்லாமல் இருப்பாரோ அதுவரைக்கும் கணவனுக்கு இத்தாத்து செய்வது கடமை. மாப்பிள்ள நபி சொன்னத்தை கேட்க இல்ல, அல்லாஹ் அவங்களோட மரண நேரத்தில் என்ன செஞ்சான் தெரியுமா, நீங்க நரகத்துக்கு போங்க, நரகவாதிகளோடு சேர்ந்து நிரந்தர நரகவாதிகளாக ஆகிவிடுங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த நபிமார்களுடைய மனைவிமாருக்கு சொன்னான். நிரந்தர நரகவாதியாக அல்லாஹ் ஆக்கினான். ஏன், கணவனுக்கு இத்தாத்து செய்யல, கணவனுக்கு வழிபட இல்லை. ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, ஹஜரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவங்க வாழ்ந்த ஊர் ஜோர்தான். அந்த ஜோர்தான்ல ஹஜரத் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிய அல்லாஹ் கல்லு சிலையாக மாற்றினான், கல்லு சிலையாக மாற்றினான். எப்படி அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவிக்கு தங்களுக்கு முன்னால் அல்லாஹ் சொர்க்கத்தை கட்டினானோ அதே போல ஹஜரத் லூத்துடைய மனைவி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கணவனுக்கு மாறு செய்தார்கள், துரோகம் செய்தார்கள், மோசடி செய்தார்கள், தீனுக்கு மாற்றமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அதனால அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த பெண்மணியை கல்லு சிலையாக மாற்றினான். போயிட்டு வந்த சில உலமாக்கள் சொன்னார்கள், அங்கு சென்று விட்டு வந்த ஜமாத்தினர்கள் சொன்னார்கள், நாங்கள் நேரடியாக கேட்டோம், இன்று வரைக்கும் அல்லாஹ் அந்த பெண்மணியை கல்லு சிலையாக வைத்திருக்கிறான். மாதத்தில் மூணு நாள் அந்த கல்லு சிலைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இன்று வரைக்கும் மாத விடாயை உண்டாக்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தண்டனை. சகோதரிகளே, நாங்கள் மாறுவோம் என்றால், நாங்கள் திருந்துவோம் என்றால் எங்களோட சமூகம் திருந்தும், எங்களோட ஊர் திருந்தும், எங்களோட நாடு திருந்தும், எங்களோட முழு உலகமும் திருந்தும். ஒரு பெண்ணுடைய கையில தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உலகத்தை ஆட்டி ஆள்கிற சக்தியை வைத்திருக்கிறான். தமிழர்கள் கூட சொல்லுவார்கள், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று. ஒரு பெண் நினைத்தால் தன்னுடைய குடும்பத்தை சொர்க்கத்துக்கு கொண்டு போகலாம், ஒரு பெண் நினைத்தால் தன்னுடைய குடும்பத்தை நரகத்துக்கு கொண்டு போகலாம். பெண்ணுடைய கையில் இருக்குது. அல்லாஹ் பெண்களுக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் பெண்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். மனைவி மாப்பிள நபியாக இருக்கிறார், தன்னோடு இருக்கிறார், தன்னோடு இருந்து கொண்டு நபியாக இருந்து கொண்டு அந்த வீட்டுக்குள்ள தீனை கொடுக்க முடியல, புள்ளகளோட வாழ்க்கையில தீனை உண்டாக்க முடியல. காரணம், மனைவி தயாரில்லை, மனைவி தயாரில்லை. அதனால அல்லாஹ் அந்த முழு குடும்பத்தையும் ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய முழு பிள்ளைகளையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு காஃபிர்களாக மாற்றினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முழு குழந்தைகளும் காஃபிர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்களை கொண்டுதான் உலகத்தில் சிலை வணக்கம் ஆரம்பமானது. அவர்களின் மூலமாகத்தான் விக்கிரகங்கள் பூமிக்கு உருவானது. ஏன், தாய் சரியில்லை, தாயினுடைய போக்கு சரியில்லை, தாயினுடைய வளர்ப்பு சரியில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகன் கண்ணுக்கு முன்னால் நதி அந்த வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறான், சாந்து கொண்டிருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா புனை இயற்கம் மகனா, என் அருமை மகனே, எங்களோட இந்த கப்பல்ல ஏறிடுவாப்பா, உன்னை வாழ்க்கையை நீ பாதுகாத்துக் கொள்ளுவாய், நீ தப்பித்துக் கொள்ளுவாய், இந்த கப்பலில் நீ ஏறிக்கொண்டு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்த்து மகனோட உயிருக்காக வேண்டி மகனிடத்தில் அழுகிறாங்க. ஆனா மகன் சொல்றாரு, நான் இந்தா இருக்கிற இந்த பெரிய மலை, இந்த மலையில ஏறி என்ன நான் பாதுகாத்துக் கொள்வேன், இந்த மலையில ஏறி என்னை நான் தத்தாத்துக் கொள்வேன். கடைசியில வெள்ளம் வந்தது, மகன் கண்ணுக்கு முன்னால மூழ்கி போறார். அந்த காட்சியை நாங்க எல்லாரும் பார்த்திருக்கிறோம், அந்த காட்சியை நாங்க எல்லாரும் அனுபவிச்சிருக்கிறோம். எங்கட ஊருக்கு வெள்ளம் வந்த நேரம், எங்கட ஊர்ல சுனாமி வந்த நேரம், அந்த காட்சி உம்மா பார்த்து கொண்டிருக்கிறா, புள்ள தாழ்ற காட்சி, வாப்ப பார்த்து கொண்டிருக்கிறாரு, மகன் தாண்டு போற காட்சி, கணவன் பார்த்து கொண்டிருக்கிறாரு, மனைவி தண்ணீர்ல தள்ளாடி கொண்டிருக்கிறத, இந்த காட்சியை நாங்க நேரடியா பார்த்திருக்கிறோம். அந்த உணர்வு நமக்கு தெரியும். சகோதரிகளே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் ஒரு தந்தை, ஒரு தந்தை, அவங்களுக்கும் இந்த உணர்வு வந்தது. அல்லாஹ் இடத்துல கையேந்தினாங்க, யா அல்லாஹ் இன்னபனி மின் அஹ்லி வ இன்ன வஅதகல் ஹக், யா அல்லாஹ் என் மகன், என் குடும்பத்தை சேர்ந்தவன், யா அல்லாஹ் என் குடும்பத்துல ஒருத்தன் நாம் பெத்த புள்ள தண்ணீர தாண்டு கொண்டிருக்கிறான், யா அல்லாஹ் உன்னுடைய வாக்கு, உன்னுடைய வாதா உண்மையானது, நீ உன்னுடைய வாதாவுக்கு மாறு செய்யாதவன், நீ நிராகரித்தவர்களை அழிப்பதாக முடிவு செய்திருக்கிறாய், நீ மாறு செய்யாதவன் என்றாலும், யா அல்லாஹ் என் பெத்த புள்ளையா அல்லாஹ் என் புள்ளைய என்னோட கொண்டு வந்து சேர்த்திரு என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறாங்க. சகோதரிகளே, அல்லாஹ் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? அதுக்கு ஒரு நபி, ஒரு நபி தன்னுடைய மனைவி சீரில்ல, மனைவி குடும்பத்தை பாதுகாக்க இல்ல, தனக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு தீன கொடுக்க இல்ல, ஒரு நபி அல்லாஹ் இடத்துல அழுகுறாங்க, யா அல்லாஹ் என் புள்ளைய எனக்கு திருப்பிட்டா, என் புள்ளைய பாதுகாத்திருந்து. சகோதரிகளே, அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? யானோ இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், இன்னஹு அமலுன் கைரு ஸாலிஹ். நூஹே, அவன் உங்கட புள்ள இல்ல. நூஹே, அவன் உங்கட குடும்பம் இல்ல. இன்னஹு அமலுன் கைரு ஸாலிஹ், அவன் செஞ்சதுக்கு அவன்கிட்ட நல்ல அமல்கள் எதுவும் இல்ல, அவன் நல்லவன் இல்ல, அவன்கிட்ட தீன் இல்ல, அதனால நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், இதுக்கு பின்னால இப்படிப்பட்ட துவா என்னிடத்துல கேட்கப்படாது. சகோதரிகளே, தாய்மார்களே, கணவன் நபியாக இருக்கிறாங்க, ரசூலாக இருக்கிறாங்க, மனைவி இடத்துல தீன் இல்ல. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய பெத்த புள்ளைய கண்ணுக்கு முன்னால அழிச்சு காட்டினான். ஏன், ஏன் அல்லாஹ் இந்த பாடத்தை எங்களுக்கு சொல்றான், ஏன் அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன்ல சொல்றான்? எங்கட மாப்பிள்ள பெரிய தாயியாக இருக்கலாம், அவர் தீன்தாரியாக இருக்கலாம், மிகப்பெரிய ஆலிமாக இருக்கலாம், மிகப்பெரிய ஆபிதாக இருக்கலாம், ஆனால் சகோதரிகளே, எங்கட வாழ்க்கையில வீட்டுக்குள்ள தீன் இல்லாம போச்சிருந்தால் நாங்க பெத்தெடுத்த செல்வங்கள் அது தீனுக்கு மாற்றமான காரியங்களுக்கு சொந்தமாகிறோம், அது தீனுக்கு நேரடி எதிரியாக மாறிடும். ஒரு நபியுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் அல்லாஹ் எங்களுக்கு உதாரணப்படுத்துகிறான். அதனால சகோதரிகளே, எங்கட குழந்தைகள் அல்லாஹ் எங்களுக்கு தந்த அமானிடங்கள், எங்கட புள்ளைகள் எங்கட அமானிடங்கள், இந்த புள்ளைகளுக்கே அல்லாஹ் எங்களுக்கு தந்த கல்யாண பரிசு. சகோதரிகளே, இது அல்லாஹ் எங்களுக்கு தந்த கல்யாண பரிசு. அல்லாஹ் நாம் எல்லாருக்கும் கல்யாண பரிசு கொடுக்கிறோம், எல்லாருக்கும் நாங்கள் கல்யாண பரிசு கொடுக்கிறோம். என்ன கல்யாண பரிசு? வீடு கொடுக்கிறோம், காணி கொடுக்கிறோம், நகை நட்டு கொடுக்கிறோம், சொத்து செல்வங்கள் கொடுக்கிறோம், வாகன வசதிகள் கொடுக்கிறோம், தொழில் வாய்ப்புகள் கொடுக்கிறோம். எங்களுக்கு ஏற்றால் போல் நாங்க எங்க கல்யாண தம்பதிகளுக்கு பரிசு கொடுக்கிறது வளமை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், என்னிடத்தில் வானம் பூமியினுடைய ஆட்சி இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், என்னிடத்தில் வானம் பூமியினுடைய ஆட்சி இருக்கிறது, நான் நினைச்சால் எது வேண்டுமென்றாலும் செய்வேன், நினைச்சதை செய்வேன், நான் நினைத்ததை சட்டமாக்குவேன், எனக்கு வேண்டியது செய்யலும். ஆனால் நான் செய்யறது என்ன தெரியுமா? நான் ஒரு கல்யாண தம்பதிக்கு முதலாவது கொடுக்கிறது யஹபு லிமை யஷா இனாசா, நான் அந்த கல்யாண தம்பதிக்கு வாப்பமார் அவங்கள வசதி கேட்ட மாதிரி கொடுக்கிறாங்க, குடும்பம் அவங்கள வசதி கேட்ட மாதிரி கொடுக்கிறாங்க, நண்பர்கள் அவங்கள நட்பு கேட்ட மாதிரி கொடுக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு கல்யாண பரிசு கொடுக்கிறான். ஹிபத் என்று சொல்வது நன்கொடை என்ற அர்த்தம். பிரசன்ட் பண்றதுக்கு அரபியில ஹிபத் என்ற வார்த்தை பாவிக்கப்படுகிறது. இது ஹிபத்தா கிடைச்சது, நன்கொடையா கிடைச்சது, எனக்கு பிரசண்டா கிடைச்சது என்று நாங்கள் சொல்லுவோமே, இதுக்கு அரபியில ஹிபத் என்ற வார்த்தை பாவிக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையினுடைய வினைச்சொல்லை பாவிக்கிறான், நான் நாடுறவர்களுக்கு கல்யாண பரிசாக முத முதலாவது பெண் குழந்தைகளை கொடுக்கிறேன், பெண் குழந்தைகளை கொடுக்கிறேன். சகோதரிகளே, நீங்க உங்களோட பெற்றோர்களுக்கு அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட கல்யாண பரிசுகள் என்றதை மறந்துடாதீங்க. அதே போல எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பொம்பளைக்குள்ள அல்லாஹுடைய கிஃப்ட், இது கல்யாண பரிசு. அல்லாஹ் பிறகு சொல்றான், நாங்க நினைக்கிறவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைகளை கிஃப்டாக கொடுக்கிறோம், அல்லது ஆம்பளை பிள்ளைகளையும் பொம்பளை பிள்ளைகளையும் கலந்து நாங்க கிஃப்ட் கொடுக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நாங்க நினைக்கிறவங்களை கொஞ்ச நாளைக்கு புள்ள பாக்கியத்திலிருந்து தள்ளி வைக்கிறோம். சகோதரிகளே, அல்லாஹ் எங்களுக்கு தந்த கல்யாண பரிசு எங்கட குழந்தைகள், மறந்துடாதீங்க. நண்பன் தந்த கல்யாண பரிசு, எங்கட கூட்டாளி தந்த கிளாஸ் பொட்டி கபட்ல இருக்குது, ஆனா அல்லாஹ் தந்த கல்யாண பரிசு எங்கட புள்ள 12 மணி ஆகிட்டு ராத்திரி இன்னும் மகன் வீட்டுக்கு வர இல்ல, வாப்பாட்ட கேட்டா எங்க மகன், நாங்க சொல்ற பதில் என்ன, எங்கேயாவது போயிருப்பான், யாரோடையாவது பேசிக் கொண்டிருப்பான், எங்கேயாவது படம் பார்த்து கொண்டிருப்பான். அல்லாஹ் தந்த கல்யாண பரிசுக்கு நாங்க கொடுக்கிற மதிப்பு, எங்கட பிள்ளைகளை கேட்டால் எங்கன்னு தெரியாது, உம்மக்கு தெரியாது மகள் எங்க போற, வாப்பாக்கு தெரியாது மகன் எங்க போறான், எங்க வாரான், என்ன செய்யறான், ஒன்றும் தெரியாது. சகோதரிகளே, அல்லாஹ் தந்த இந்த கல்யாண பரிசுக்கு மதிப்பு கொடுங்க, இது அல்லாஹ் தந்த கிஃப்ட். இது அந்த கிஃப்டோட பெருமதி அது இல்லாதவங்களுக்கு தான் தெரியும், அது இல்லாதவங்களுக்கு தான் அந்த கிஃப்டோட பெருமதி தெரியும். ஆடு மாடு கோழிகளுக்கு கொடுக்கிற மதிப்பு கூட அல்லாஹ் தந்த இந்த கிஃப்டுக்கு எங்களிடத்துல மதிப்பு இல்லை. மழை பெய்து ஹோண்டு, மழை பெய்து மின் வெட்டுது, இடி இடிக்குது, கையில டோச்சி கொடையும் எடுத்துக்கொண்டு வாராரு, எங்க போறீங்க, இல்ல வளமையா வீட்டுக்கு வாரு, இந்த மாடு இன்றைக்கு வீட்டுக்கு வர இல்ல, 6 மணி ஆகிட்டது இன்னும் மாடு வீட்டுக்கு வரல, மழை விளங்குது இல்ல, கொடை எடுத்துக்கிறாரு டோர்ச் எடுத்துக்கிறாரு தேடி போறாரு, ஆடு வீட்டுக்கு வர இல்ல. பெண்களை பார்த்து இருப்போம் நாங்க, பக்கத்து வீட்டுல கேட்போம், பக்கத்து வீட்டுல கோழி வளர்க்கிற பெண்களுக்கு தெரியும், கோழி சரியா நேரத்துக்கு கூட்டுக்கு வரல என்றால் பக்கத்து வீட்டுல கேட்போம், உங்களோட கூட்டுல பாருங்க எங்கட கோழி இருக்கிறாண்டு, இங்க இருக்குதோ தெரியாது, எங்கட ஊர்ல இந்த வளமை இருக்குது. பக்கத்து வீட்டுல கேட்பாங்க, உங்களோட கூட்டுல இருக்கிறாண்டு பாருங்க எங்கட கோழி, என்ன நேரத்துக்கு வீட்டுக்கு வரல. சகோதரிகளே, கோழி வீட்டுக்கு வரல என்று அழுகிற பெண்கள் அல்லாஹ் தந்த கல்யாண பரிசு வீட்டுல இல்லையே, தொழுகை இல்லாம இருக்கிறானே, என்ற சிந்தனை எங்களுக்கு இல்லாம இருக்குது. அதனால இந்த வாழ்க்கையை மாத்துங்க, பிள்ளைகளுக்கு சரியான தீனுடைய பாடத்தை படிப்பூட்டுங்க, பிள்ளைகளுக்கு சரியான மார்க்கத்தை கொடுங்க, தொழுகையை விளங்கப்படுத்துங்க, தீனை விளங்கப்படுத்துங்க, இல்லாட்டி வாழ்க்கையில நஷ்டம் அடைஞ்சிருவோம். சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்குது, உங்களோட குழந்தை ஒன்று கிடைச்சிருக்குது, மாப்பிள்ளை கிட்ட சொல்றாங்க ஒரு நல்ல பேர் ஒன்று பார்த்து கொண்டு வாங்க, பிள்ளைக்கு நல்ல பேர் ஒன்று பார்த்து கொண்டு வாங்க. கணவன் போறாரு பள்ளி ஹசரத்துல கேட்கிறாரு அல்லது மௌலவிட்ட கேட்கிறாரு, என் பிள்ளைக்கு ஒரு பேரு சொல்லுங்க, அந்த ஹசரத் சொல்றாரு உங்களோட பிள்ளைக்கு ஃபிரௌன் என்று பேர் வைங்க, உங்களோட பிள்ளைக்கு ஃபிரௌன் என்று பேர் வைங்க. எந்த அளவுக்கு ஆத்திரப்படுவோம், எந்த அளவுக்கு கோபப்படுவோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு இவர் ஆளும் என்று சொல்லி இவர்த்த பேச்சு அந்த பிள்ளைக்கு பேரு கேட்டா ஃபிரௌன் என்று வைங்க என்று சொல்றாரு, எவ்வளவு ஆத்திரப்படுவோம். சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களோட பிள்ளைக்கிட்ட தொழுகை இல்லைன்றால், உங்களோட பிள்ளைக்கிட்ட தொழுகை இல்லைன்றால் அவர் பேர் அப்துல்லாவா இருக்கலாம், பேர் முஹம்மதா இருக்கலாம், பிரச்சனை இல்ல. சொன்னாங்க ரசூலுல்லா, ஹஷிர மா ஃபிரௌன், அவன் நாளை கியாமத்துடைய நாளையில் ஃபிரௌனோடு எழுப்பப்படுவான் என்று சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. அதனால உங்களோட பிள்ளைகளுக்கு தீனை படிச்சு கொடுங்க, மார்க்கத்தை படிச்சு கொடுங்க. 7 வயசுல உங்களோட பிள்ளைகளை தொழ பழக்குங்க. சகோதரிகளே, ஒரு பிள்ளைக்கு தொழுக கடமையாக இருக்க, ஒரு பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும் தொழுக கடமையாக இருக்க 7 வயசுக்கு பின்னாலையா, இல்ல ஒரு தொழுக கடமையாக இருந்த ஒரு பிள்ளைக்கு அவர் பருவ வயது அடைந்ததுக்கு பின்னால, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பொம்பளைக்குள்ள பொதுவாக பருவ வயது அடைகிறது அது 7 வயசு அல்ல, 9 வயசு தாண்டும் பொழுது. 9 வயசை தாண்டும் பொழுது பொதுவான ஒரு அமைப்பு ஒரு பொம்பளைக்குள்ள பருவ வயது அடைவா. ஆண்கள் என்றால் ஒரு 11 வயதை தாண்டும் பொழுது அவர்கள் பருவ வயது அடைவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களோட பிள்ளைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்க சொன்னது 7 வயசுல. தொழுக கடமை இல்லை அந்த பிள்ளைக்கு, தொழுக கட்டாயம் இல்ல, பரவ இல்ல. நபி அவங்க சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளைகளை முரு அவ்வளோக்கும் அபுனாசினின், உங்களுடைய குழந்தைகள் 7 வயதை அடைந்து விட்டால் தொழுகையை பழக்குங்கள். இந்த கோர்ஸ் 3 வருஷ ட்ரைனிங், 3 வருஷ ட்ரைனிங், 3 வருஷத்துக்கு பிள்ளைய தொழ பழக்கணும், அடிக்கப்படாது. உம்மா ருக்கு செய்யும் பொழுது அந்த புள்ள ருக்கு செய்யும், உம்மா சுஜூது செய்யும் பொழுது அந்த புள்ள ஏறி தலையில உட்கார்ந்து கொள்ளும். இப்படி இந்த புள்ள ஊட்டில உம்மாவோட அந்த புள்ள தொழ பழகணும், வாப்பாவோட இந்த 7 வயசு புள்ள பள்ளியில தொழ பழகணும். 7 வயசிலிருந்து 10 வயசு வரைக்கும் இந்த ட்ரைனிங் நபி அவங்க சொன்னாங்க, ட்ரையல் பண்ணுங்க, உங்களோட புள்ளைகளை அடிக்க வேணாம், தொழுகையை பழக்குங்க. 10 வயசாகியும் உங்களோட புள்ள தொலை இல்லைன்னு சொன்னா நபி அவங்க சொன்னாங்க, அடிச்சு தொலை வச்சிருங்க, தொழுகை இல்லாம உங்களோட புள்ளை ஆக்கிறாதீங்க, தொழுகை இல்லாம உங்களோட புள்ளை ஆக்கிறாதீங்க, வாழ்க்கையில நஷ்டம் அடைஞ்சிருவீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சகோதரிகளே, நரகத்தில் ஒரு ஓடு இருக்குது, நரகத்தில் ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதிக்கு சக்கர் என்று பெயர். அல்லாஹ் சூரா முத்தஸ்ஸிர்ல சொல்றான், சக்கர் என்று பெயர். ஹதீஸ்ல வருது, இந்த சக்கர் என்ற நரக நெருப்பு எவ்வளவு கொடுமையானது என்றால், ஒவ்வொரு நாளும் எல்லா நரகமும் சேர்ந்து, நரகம் பல வகைகள் இருக்கிறது, 7 வகையான நரகம், அது உள்ளுக்கு பல வகையான ஓடைகள் நரகம் இருக்குது. சயிர், ஜஹன்னம், ஹாவியா, ஹுதமா, பலா போன்ற நரகங்கள், ஏராளமான நரகத்தினுடைய பிரிவுகள் இருக்குது. அந்த நரகத்துள்ளுக்கு மிக கடினமான ஒரு பகுதிதான் சக்கரண்ட பகுதி. இந்த சக்கரண்ட பகுதியில இருந்து எல்லா நரகங்களும் ஒவ்வொரு நாளும், நபி அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் 1 தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 70 தடவைகள் ஒவ்வொரு நாளும் இந்த நரகம் நரக நெருப்புகள் எல்லாம் சேர்ந்து யா அல்லாஹ் எங்களை சக்கரில் இருந்து பாதுகாத்துரு என்று துவா செய்துன்னு சொன்னாங்க. நரக நெருப்பு நெருப்புல இருந்து துவா செய்து எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துரு சக்கர் என்ற பகுதி. அல்லாஹ் அக்பர். நாளை கியாமத்திலே நாளையில சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த சக்கர்ல இருக்கிறவங்களை பார்த்து அழுவாங்க. சக்கரண்ட நரகத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொர்க்கவாசிகள் அழுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சொர்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த சக்கர்ல இருக்கிற மக்களை பார்த்து அந்த சொர்க்கவாசிகள் கேட்பாங்க. நரகத்தில் இருந்து கொண்டு ஏழைய பகுதியில இருந்து கொண்டு அந்த நரகத்திலுக்கு வேதனை அடைகிறவங்க இந்த சக்கரை பார்த்து கேட்பாங்க, மா சலக்கக்கும் ஃபி சக்கர், நீங்க இந்த சக்கருக்கு ஒரு அளவுக்கு உலகத்துல என்ன பாவம் செஞ்சீங்க, உலகத்துல என்ன பாவம் செஞ்சீங்க சொல்லுங்க, ஏன் இந்த சக்கருக்கு வந்தீங்க? சகோதரிகளே தாய்மார்களே, அவங்க சொல்ற பதில் என்ன தெரியுமா? அவங்க சொல்ற பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், قالوا لم نكن من المصلين قالوا لم نكن من المصلين. அவங்க சொல்லுவாங்க, நாங்க உலகத்துல தொழ இல்ல, நாங்க உலகத்துல தொழ இல்ல, நாங்க உலகத்துல தொழுகிற பழக்கம் எங்களுக்கு இருக்க இல்ல, அதனாலதான் நாங்க சக்கருக்கு வந்தோம். அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுடைய விடயத்தில் நான் யாருடைய சிபாரிசையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்றான். உலமாக்கள் சொல்றாங்க, குர்ஆன்ல இருக்கிற ஆயத்துக்கள்லேயே மிக கடினமான ஆயத் இந்த ஆயத்து தான் என்று. சகோதரிகளே, இது எதா உருவாகிச்சு, இது எதா உருவாகிச்சு? உம்மாவும் வாப்பாவும் பெற்றெடுத்த பிள்ளைய ஏழு வயசுல தொலைப்பழக்க இல்ல, ஏழு வயசுல தொலைப்பழக்க இல்ல, தீன கொடுக்க இல்ல, மார்க்கத்தை கொடுக்க இல்ல, பாங்கு சத்தம் கேட்குது, 70 வயசாகிட்டுது, கபருக்கு போக காலம் நெருங்கிட்டுது, ஆனா டிவியும் ரேடியோவும் சினிமாவும் பத்திரிகையுமோடு இருக்கிறாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரிகளே, இந்த 70 வயோதிபர் தொழாமல் இருக்கிறார் என்றால் அதுக்கு காரணம் 7 வயசுல அந்த புள்ளைய தொலை பழக்காத உம்மவும் பாப்பாவும். அல்லாஹிடத்துல பதில் சொல்லி ஆகும். அதனால உங்க புள்ளைகளை தொலை பழக்குங்க, உங்க கணவன்மார தொலை பழக்குங்க, கணவன்மாருக்கு தொழுகைய வலியுறுத்துங்க, இமான வலியுறுத்துங்க, இமானுடைய தலைமை வீட்டுல செய்யுங்க, ஒரு ஆண் திலாவத்துக்கு நேரம் ஒதுக்குங்க. சகோதரிகளே, நாங்க தஹஜ்ஜுதுல அழுகிற சத்தம் இந்த சத்தத்தை கேட்டு எங்கட புள்ளகள் கண்முழு செல்லும் போடும், என்ன பாவம் செஞ்சிச்சு எங்கட புள்ளகள், எங்கட புள்ளகள் எங்களுக்கு என்ன அநியாயம் செஞ்சிச்சு? ஏதோ துரதிருஷ்டவசமாக இந்த புள்ளகள் எங்களுக்கு பிள்ளைகளா பிறந்துட்டாங்க. குர்ஆனும் தெரியாது, ஹதீஸும் தெரியாது, ஈமானும் தெரியாது, இஸ்லாமும் தெரியாம எங்கட புள்ளகள் வளர்ந்து கொண்டிருக்குது. நாங்க தஹஜ்ஜுதுல அழுகிற சத்தத்துல எங்கட புள்ள தூங்கணும், எங்கட புள்ள எழும்போனும், நாங்க குர்ஆன் ஓதுற சக்கத்துல எங்கட புள்ள தூங்கணும். சகோதரிகளே, இந்த தன்மைக்கு எங்கட குடும்பம் மாற்றப்படும். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுக்குரிய குடும்பமாக எங்கட குடும்பம் மாறணும். எப்ப மாறுறது? நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அந்த மனைவிக்கு ரஹ்மத்து செய்வானாக, அல்லாஹ் அந்த மனைவிக்கு ரஹ்மத்து செய்வானாக. அவ எப்படிப்பட்ட மனைவி என்றா, கணவன் காலையில இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சிரமப்பட்டு வந்து டயர்டா தூங்கி கொண்டு இருக்கிறாரு, இந்த பொம்பளை தஹஜ்ஜுதுல எழும்பி 2 ரக்அத் தொழுதுட்டு தன்னுடைய கணவனை தட்டி எழுப்புறா, கணவன் டயர்ட்ல வருத்தத்துல மறுபக்கம் திரும்பி படுக்கிறாரு, இந்த மனைவி ஒரு சொட்டு தண்ணிய கொண்டு வந்து அந்த கணவனுடைய முகத்துல தெளிக்கிறாள், அந்த கணவன் கண்களை கசக்கி கொண்டு எழும்பி 2 ரக்அத் தஹஜ்ஜத் தொழுறாரு. அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ் அந்த மனைவிக்கு ரஹ்மத்து செய்வானாக. அல்லாஹ் அப்படிப்பட்ட மனைவியாக எங்கள் ஆக்கியாவான். இன்னொரு புறம் சொன்னாங்க, அல்லாஹ் அந்த கணவனுக்கு ரஹ்மத்து செய்வானாக. அவர் எப்படிப்பட்ட கணவர் என்றால், தஹஜ்ஜத்தில் எழும்பி ரெண்டு ரக்அத் தொழுதுட்டு தன்னுடைய மனைவி காலையில இருந்து வீட்டு வேலை சிரமம் புள்ள பராமரிப்பு தன்னுடைய மானம் மரியாதை எல்லாத்தையும் பார்த்து கொண்டு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கஷ்டத்தோட படுத்து கொண்டிருக்கிறா. அந்த நேரத்துல கணவன் தட்டி எழுப்புறாரு, மனைவி டயர்ட்ல அடுத்த பக்கம் திரும்புறா. கணவன் தண்ணிய தெளிக்கிறாரு, தெளிச்சு எழுப்பாட்டுறாரு. அந்த மனைவி கண்களை கசக்கி கொண்டு எழும்புறா. நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அந்த கணவனுக்கு ரஹ்மத்து செய்வானா. சகோதரிகளே, இப்படிப்பட்ட குடும்பமாக எங்கட குடும்பத்தை மாத்துவோம், எங்கட குடும்பத்தை சீராக்குவோம், எங்கட பிள்ளைகள் கணவன்களை எங்கட வீட்டுக்குள்ள அந்த சூழலுக்கு கொண்டு வருவோம். எங்களை பார்த்து அடுத்த குடும்பம் பாராட்டும், அடுத்த குடும்பம் தீனுக்கு வரும். இதுதான் இந்த வாராந்த தாலீமுடைய நோக்கம். ஆகவே அந்த நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين يا الله கிருபையுள்ளவன் எங்கட பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், எங்கட குற்றம் குறைகளை மன்னிச்சிடு யா அல்லாஹ், எங்கட தப்பு தவறுகளை மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க பாவம் செய்கிறவர்கள் யா அல்லாஹ், தவறு செய்கிறவர்கள் யா அல்லாஹ். எங்கட பாவங்களை தவறுகளை விட்டு எங்களை பாதுகாத்துடியா ரபி ரஹ்மானு. எங்கட வீட்டுல தீனுடைய சூழலை உருவாக்கி தந்துடியா அல்லாஹ், தீனுக்கு சாதகமான சூழலை உருவாக்கி தந்துடியா அல்லாஹ். யா அல்லாஹ், தீனுடைய அனைத்து காரியங்களையும் செயல்படுத்துவதற்கு தௌஃபீக் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரபி ரஹ்மானு, எங்கட பிள்ளைகளை பாதுகாத்துடியா அல்லாஹ், எங்கட பிள்ளைகளை பாதுகாத்துடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை பிள்ளைகளை நரகத்துக்கு சொந்தமான பிள்ளைகளாக ஆக்கிறாதே ஆகலாம். யா அல்லாஹ், உயர்தரமான சொர்க்கத்துக்குரிய பிள்ளைகளாக ஆக்கிறியாகலாம். யா அல்லாஹ், எங்களை பிள்ளைல உடம்புல ஒரு கீறுபட்ட எங்களால தாங்க இயலாதியாகலாம், ஒரு சூடுபட்ட எங்களால தாங்க இயலாதியாகலாம், ஒரு அடிப்பட்ட ஒரு வழிபட்ட எங்களுக்கு தாங்க இயலாதியாகலாம். யா அல்லாஹ், அந்த பிள்ளை செல்வங்களை யா அல்லாஹ் நரகத்துக்குரிய பிள்ளைகளாக ஆக்கிறாதே ஆகலாம். யா அல்லாஹ், உன்னுடைய அந்த கல்யாண பரிசுகளை யா அல்லாஹ் பேணி பாதுகாப்பதற்கு தௌஃபீக் செய்யா அல்லாஹ். எங்களை நிலைமைகளை சீராக்கியா அல்லாஹ், எங்களை குடும்பத்துக்கு அந்த பாக்கியத்தை தந்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை கணவன்மாருக்கு ரஹ்மத்து செஞ்சறியா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுக்கு ஹலாலான தொழிலை கொடுத்துறியா அல்லாஹ், ஹலாலான உழைப்பை கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரபி ரஹ்மானே, வீட்டு சூழலை சீராக்கி குடும்ப சூழலை சீராக்கி அழகான முறையில் எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்வதற்கு தௌஃபீக் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு தீனுக்கு சாதகமான அனைத்து காரியங்களையும் ஏற்பாடு செஞ்சு தந்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட பெற்றோர்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களோட பெற்றோர்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். யார் யார் எங்களோட பெற்றோர்கள் கபிராளிகளாக இருக்கிறாங்களோ, யா அல்லாஹ், அந்த கபிர்களை சொர்க்க பூங்காக்களாக ஆக்கிறியா அல்லாஹ், நரக படுகொலையிலிருந்து பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட பெற்றோர்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் பெற்றோர்கள் யா அல்லாஹ் கபிராளிகளாக இருக்கிறாங்களோ, அந்த அவர்களுடைய பிள்ளைகளின் மூலமாக அவர்களை தண்டிச்சிடாதையா அல்லாஹ், அவர்களை குற்றம் பிடிச்சிடாதையா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, அந்த பெற்றோர்களுக்கு நீ ரஹ்மத்து செய்யா அல்லாஹ், பெற்றோர்களுக்கு நீ கிருபை செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட ஊர்ல எங்களோட நாட்டுல தீனுடைய சூழலை உருவாக்கித்தாயா அல்லாஹ், தீனுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் உருவாக்கித்தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், அவனுடைய பாதையில அலைஞ்சு திரிஞ்சு பாடுபடுவதற்கு தௌஃபீக் செய்யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ளா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت